வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
இந்த நிகழ்ச்சியிலே நாம் 11வது பாரத்தை பார்க்க இருக்கிறோம். இது தேசங்களை குறித்த பாரங்களில் இறுதியானதாகும். இது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலே தேவனால் உண்டானது. இந்த நாடுகள் நியாய தீர்ப்படைந்ததின் மூலம் அவை நமக்கு எடுத்துக்காட்டுகளாகிவிட்டன. தேவன் வெறுக்கிற காரியங்கள் நமக்கு அதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன. நாம் இதுவரை சிந்தித்த அந்த 11 நாடுகளை பற்றியும் அவைகள் நமக்கு என்ன அறிவிக்கின்றன என்பதை பற்றியும் சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோம். பாபிலோன் மூட பழக்க வழக்கத்தையும் உருவ வழிபாட்டையும் அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய விக்கிரகம் எது தெரியுமா? தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே எதை வைக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகம். சிலருக்கு அது பொருள் ஆசையாயிருக்கலாம், சிலருக்கு அது பண ஆசையாயிருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் எதற்கு கொடுக்கிறோமோ அதுவே நமது விக்கிரகம். பொருளாசையினாலே பாதிக்கப்பட்டவர்கள் பொருட்களை அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பமும் அதற்காகவே முழு மூச்சாக ஈடுபடுவதையும் நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக பாலஸ்தீனம். பாலஸ்தீனம் என்பது உண்மையான பக்தியிலிருந்து வீழ்ச்சியுற்ற நிலைமையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இன்று அநேக சபைகளிலே காணப்படுகிறது. அவர்கள் எல்லாவற்றையும் பாரம்பரியமாகவே சடங்காச்சாரமாகவே செய்வார்கள். அவர்கள் தேவனை முழுவதும் நம்புவதில்லை. வெளிப்பிரகாரமாக அவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள் போல தோன்றினாலும் அவர்கள் செயல்களிலே மாற்றம் காணப்படாது. மூன்றாவதாக மோவாப். மோவாப் என்பது பக்தியின் வேஷம் தரிப்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பக்தி உள்ளவர்கள் போல காணப்பட்டு அதன் வல்லமையை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இன்று நாமும் இந்த மூன்று விதமான பக்தியிலே ஏதாவது ஒன்றிலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக தமஸ்கு. தமஸ்கு என்பது ஒத்துப்போகுதலை குறிக்கிறது. இன்று அநேகர் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், ஆனால் அவர்கள் உலகத்தோடு ஒத்துப்போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதேவேளையிலே உண்மையுள்ள சில தேவ பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாதவர்கள். ஐந்தாவதாக எத்தியோப்பியா. எத்தியோப்பியா என்பது ஊழியத்தை குறிக்கிறது. நாம் தேவனுடைய ஊழியத்தை பறவையைப் போல துரிதமாக சென்று அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆறாவதாக எகிப்து. எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசம் எகிப்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் எச்சரித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் அவன் எகிப்திலே பிரச்சினைக்குள்ளே மாட்டிக்கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நமக்கும் உலகத்திலே அன்பு கூறாதீர்கள் என்ற கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெர்சியா அதாவது பாபிலோன் என்பது ஆடம்பரத்தை குறிக்கிறது. இன்றைய நாட்களிலே மக்கள் எவ்வளவாக ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள் என்பதை விழாக்களிலே நாம் தெளிவாக காண முடியும். எட்டாவதாக ஏதோம். ஏதோம் மாம்சத்தை குறிக்கிறது. இன்று அநேகர் மாம்சத்திற்கு அடிபணிந்து அதற்கு ஊழியம் செய்கிறார்கள். ஒன்பதாவதாக அரபியா. அரபியா என்பது போரை குறிக்கிறது. இந்த உலகத்திலே இரண்டு விதமான கூட்டங்கள் காணப்படுகிறது. ஒன்று கழுகு, மற்றொன்று புறா. இரண்டு கூட்டத்தாரும் உலகத்தாரே. இருவரில் கழுகு கூட்டத்தார் சண்டையிடுகிறவர்களாயும் புறா கூட்டத்தார் சமாதான குழுவாகவும் காணப்படுகிறார்கள். இவர்கள் இருவரில் சமாதான குழுவில் உள்ளவர்கள் எந்தவிதம் வித்தியாசமானவர்கள் என்றால், அவர்கள் நாங்கள் சமாதானத்திற்காக இருக்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டையிடவும் தயங்க மாட்டார்கள். தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறிக்கிறது. இது சமயத்தை அல்ல, அரசியலை அடையாளப்படுத்துகிறது. அநேகர் அரசியல் மூலமாக உலக பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். பதினொன்றாவதாக தீரு என்பது. இது பெரிய வியாபாரத்தை குறிக்கிறது. பணத்தின் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும் என்று நம்புவதை இது அடையாளப்படுத்துகிறது. ஆனால் பணம் உலகில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பணம் உள்ளவர்களும் ஏழைகளும் தேவனுக்கு தூரமானவர்களே காணப்படுவதனால் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொண்டு வர முடியும். அவர் ஒருவரே ஏழைகளை நேசிப்பவர். அவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்பதை அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். நாம் இப்பொழுது தீர்வின் பாரத்தை பார்ப்போம். தீர்வும் சீதோனும் பொய்னேஷியர்களின் இரண்டு பெரிய நகரங்கள். சீதோன் என்பது தாய் நகரம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே தீரு என்ற மகள் பட்டணம் செல்வ செழுமையாலும் பெருமையாலும் அதை தாண்டி சென்றுவிட்டது. பொய்னேஷியாவின் கப்பல்கள் மத்தியதரை கடல் பகுதியில் உள்ள எல்லா துறைமுகங்களுக்குள்ளும் நுழைந்து வியாபாரம் செய்தன. இந்த தேசத்து கப்பல்கள் இங்கிலாந்திலிருந்து ஏராளமான தகரத்தை கொண்டு வரும். இந்த தேசத்து ஜனங்கள் மிகவும் முன்னேறுகிறவர்களும் தீவிரமானவர்களும் ஆவார்கள். இவர்கள் வட ஆப்பிரிக்காவில் உள்ள கார்த்தேஜ் என்ற இடத்தில் வந்து குடியேறினார்கள். இந்த கார்த்தேஜ் ரோமாபுரிக்கு பரம எதிரியானதாகும். கோரேஸ் தீருவுடன் வியாபாரம் செய்து நல்ல செழுமையை நாட்டிற்கு சேர்த்தார். பொய்னீசியர்கள் தர்ஷீஸ் போன்ற இடங்களிலும் வாணிப மையத்தை ஏற்படுத்தினார்கள். யோனாவின் சரித்திரத்திலே அவன் தர்ஷீஷுக்கு ஓடிப்போனதை குறித்து வாசித்து பார்க்கிறோம். இந்த நகரம் ஸ்பெயினின் தென் கடற்கரையோரமாக அமைந்திருக்கிறது. இந்த நகரத்தை தோற்றுவித்தது யார்? பொய்னீசியர்கள்தான். அதேபோன்று இவர்கள் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தார்கள் என்கிற விஷயம் நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. ஈராம் என்ற தீர்வின் ராஜா தாவீதின் மிகவும் நெருங்கிய நண்பன். நாம் எசேக்கியேல் 26 அதிகாரத்திலே தீர்வை குறித்த விசேஷித்த தீர்க்க தரிசனங்களை காண முடியும். இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் அப்படியே நிறைவேறின. இந்த தீர்வு பட்டணம் பாபிலோனால் அழிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள் என தேவன் கூறினார். தேவன் கூறிய வண்ணமே யூதாவைப் போல இதுவும் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிற்று. பிறகு யூதாவைப் போன்று இதுவும் தன் தேசத்திற்கு 70 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பிச் சென்று பழைய நகர அமைவிடத்திலிருந்து அரை மைல் தொலைவிலே மீண்டும் நகரை கட்டினார்கள். அழிந்து போன பழைய நகரத்தின் மண்ணும் அதில் இராதபடிக்கு விளக்கி போடப்படும் என்று எசேக்கியேல் 26:4 தேவன் கூறியது போல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. பின்னாளில் மகா அலெக்சாண்டர் இந்த பழைய நகரத்தின் அழிவின் பகுதியிலே ஒரு உயர்ந்த நடைபாதையை அமைத்தார். இதனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. இவர் அந்த புதிய நகரோடு போர் புரிவதற்காக இந்த பாதையை அமைத்தாராம். ஏனென்றால் கடல் வழியாக தாக்கினால் அவர்களை வெல்ல முடியாது என்பதற்காக நிலவழி தாக்குதலுக்கு இந்த உயர்ந்த நடைபாதையை அலெக்சாண்டர் அமைத்தார். இந்த பாதையை அமைக்க அவர் பழைய நகரத்தின் அழிவுகளை பயன்படுத்தினார். அதன் மண்ணை எடுத்து பயன்படுத்தினார். அவ்வாறு அலெக்சாண்டர் சென்று தீர் பட்டணத்தை பிடித்தபோது கர்த்தர் எசேக்கியேல் 26:14 கூறிய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய். இனி கட்டப்படாய். கர்த்தராய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார். அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் இதற்கு அருகிலே ஒரு துருக்கிய பட்டணம் இருக்கிறது. ஆனால் தீரு இருந்த இடம் இன்றும் அழிந்தே காணப்படுகிறது. ஒருவேளை தேவனை நம்பாதவர்கள் இந்த வார்த்தைகளை பொய் என்று கூறக்கூடும். அவர்களுக்கெல்லாம் ஒரு அறைகூவலை நாம் கொடுக்க முடியும். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் இந்த தீரு பட்டணம் அழிந்து போய் கிடக்கும் இடத்திற்கு சென்று அதை திரும்ப கட்ட முயற்சிக்கலாம். ஆனால் ஒன்றை உறுதிபட சொல்லலாம், அவர்களால் அதை திரும்ப கட்ட இயலாது. ஏனென்றால் அவ்வாறு கட்ட முயற்சித்த அநேகர் தோல்வியை தழுவினார்கள் என்றே வரலாறு கூறுகிறது. இன்றும் அநேகர் முயற்சித்து தோல்வியையே தழுவியுள்ளார்கள். தேவன் சொன்னதை மாற்ற முடியாது. ஏசாயா 23:1
தீருவின் பாரம். தர்ஷீஸ் கப்பல்களே, அலறுங்கள். அது வீடு இல்லாத படிக்கும், அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது.
இங்கே ஒரு ஓவியம் கொடுக்கப்பட்டுள்ளதை பாருங்கள். பொய்னேசிய காலனி பகுதியாகிய தர்ஷீசிலிருந்து கப்பல்கள் தீருவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தீரு அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இங்கே கப்பலில் வருகிறவர்கள் தீருவை நெருங்கும் போது அங்கே இருந்து எழும்பும் புகையை பார்க்கிறார்கள். அந்த நகரம் தரையோடு தரையாக ஆனதையும் துறைமுகம் அடைக்கப்பட்டதையும் கண்டார்கள். இந்த ஓவியம் இவ்வாறு அதன் அழிவை தத்ரூபமாக சொல்கிறது. அந்த தீரு இனி ஒரு வணிக நகரமாக காணப்படப் போவதில்லை. தொடர்ந்து 2 பாருங்கள்.
தீவு குடிகளே, மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள்.
இந்த சீதோன் நகரம் தீருவிலிருந்து 30 மைல் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரை பட்டணம். இவை இரண்டும் ஒன்று கொண்டு மிகவும் தொடர்புடைய பட்டணங்கள். பொய்னேஷியர்களின் 2 தலை சிறந்த பட்டணங்கள் இவை. சீதோனில் நடைபெற்ற கடல் வாணிபம் தீருவை மிகவும் புகழ்பெற்ற நகரமாக்கிற்று. ஆனால் தீரு தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாகி தீர்க்க தரிசனத்தின்படி அப்படியே அழிவை கண்டது. அதேவேளையிலே சீதோனுக்கு எதிராக தேவ நியாய தீர்ப்பு ஒன்றும் முன்னறிவிக்கப்படவில்லை. இன்றும் சீதோன் பட்டணம் இருக்கிறது. இந்த பட்டணத்திலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏசாயா 23:3 பாருங்கள்.
சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது.
சீகோர் என்பதற்கு கருப்பு என்று அர்த்தமாகும். இது நைல் நதியின் மேல் பகுதியை குறிக்கிறது. இந்த நதி அடித்துக் கொண்டு வரும் வண்டல் மண்ணால் எகிப்து செழிமையாயிற்று. இந்த எகிப்தின் விளைச்சல் தீர் துறைமுகத்தின் வழியாக மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது. ஆனால் தீர் அழிக்கப்பட்டு விட்டது. எனவே அங்கே பெரிய மந்தம் நிலவியது. நான்காம் வசனம்,
சீதோனே வெட்கப்படு, நான் இனி கற்ப வேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது.
இங்கே சொல்லப்படும் காரியம் என்னவென்றால், தீரு என்ற பட்டணம் சீதோனின் மகள் என்று உருவகமாக கூறப்படுகிறது. வரலாற்று பூர்வமாகவும் இதுதான் உண்மை. இசாயா 23:5,
எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதாலும் நோய் உண்டாகும்.
அதாவது தீருவின் அழிவு எகிப்தின் வியாபாரத்திற்கு அழிவை உண்டாக்கியது. ஏசாயா 23:6,
கரை துறை குடிகளே, நீங்கள் தர்ஷீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள்.
தீரு பட்டணத்தின் அழிவு உலக அளவில் புலம்பலை உண்டாக்கியது. நேபுகாத்நேச்சார் இந்த நகரத்தை அழித்த போது சில குடியானவர்கள் தீருவிலிருந்து கப்பல் ஏறி தர்ஷீசுக்கு ஓடிப்போய் பிழைத்துக் கொண்டார்கள். இவர்களும் தீருவுக்காக அலறினார்கள். தொடர்ந்து 7 வசனத்தை பாருங்கள்,
பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம்.
எந்த ஒரு வியாபாரத்திலே வளர்ந்துவிட்ட நகரிலும் களி கூறுதலுக்கு தேவையான நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்குகளும் இருக்கும். அதேபோல் தீருவும் முன்பு களி கூர்ந்திருந்த பட்டணமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது தீருவிலே உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் அது முடிவை சந்தித்தது. 8 வசனம்,
கிரீடம் தரிப்பிக்கும் தீருவுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே.
கிரீடம் தரிப்பிக்கும் தீரு என்பது கிரீடத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் தீரு என அர்த்தமாகும். அதாவது தீரு அநேக குடியிருப்புகளை ஆங்காங்கே ஏற்படுத்தியது. இந்த குடியிருப்புகள் கிரீடத்தின் கீழே நடக்கும் ஆட்சிக்குள் இருக்கும். அங்கே தனி அரசியல் அமைப்போ பிரதிநிதித்துவ ஆட்சியோ இருக்காது, மன்னரின் ஆட்சியே இருக்கும். ஏசாயா 23:9 வசனம்,
சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனயீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார்.
தீருவின் அழிவை முடிவு செய்தது கர்த்தரே. இதை அவர் தவறாகவோ தெரியாமலோ செய்யவில்லை. செய்த பின்பு அதற்காக அவர் வருந்தியதும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்கிறவர். ஏசாயா 23:17 வசனம்,
70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும்.
70 வருஷங்களின் முடிவில் அது திரும்பவும் தன்னுடைய வணிகத்தை துவங்கும். மீண்டும் அது ஒரு முக்கியமான வணிகஸ்தலமாகும். அது எல்லா ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி தீருவை வேசியோடே ஒப்பிட்டு சொல்கிறார். ஏனென்றால் அதனுடைய வியாபாரம் சுத்தமானது அல்ல. இப்படிப்பட்ட சிறந்த வணிக ஸ்தலங்களை தேவன் அவிதமாகவே அழைக்கிறார். மகா உபத்திரவத்தின் நாட்களிலே தீரு மீண்டும் ஒரு புகழ்பெற்ற நாடாக மாறும். அதன் பிறகு 1000 வருட அரசாட்சிக்குள் நுழையும். இதனையடுத்து நாம் ஏசாயா 24 கடந்து வருவோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் புதியதொரு பகுதிக்குள்ளே நுழைகிறோம். நாம் இதற்கு முன்புள்ள அதிகாரங்களிலே தேசத்தின் மீது வரும் நியாய தீர்ப்பை பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே பூமியின் மீது வர இருக்கிற இறுதி நியாய தீர்ப்பை பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை மகா உபத்திரவத்தின் காலம் என்று அழைக்கிறார். வேத வல்லுநர்கள் இந்த பகுதி தேவனிடத்திலிருந்து உலகின் மீது வருகின்ற இறுதி நியாய தீர்ப்பை குறிக்கிறது என்று கூறுவதிலே ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 13 முதல் 23 வரை நாம் பார்த்த அந்த தேசங்களின் மீதான நியாய தீர்ப்பை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் அதிகமானவை நிறைவேறிவிட்டன. ஆனால் நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிற வசனங்கள் முற்றிலும் எதிர்காலத்தை பற்றியது. கவனியுங்கள், ஏசாயா 24:1, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். தேசத்தை என்று சொல்லப்படுகிற வார்த்தை சில வேதாகமங்களில் பூமி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மூல பாஷையிலே பார்ப்போம் என்றால் எபிரேய மொழியிலே இது தேசத்தையும் பூமியையும் குறிக்கிற சொல்லாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற கருத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது பூமி முழுவதையும் குறிக்கிற சொல்லே இந்த பகுதிக்கு சரியாக பொருந்தும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் வருகிறதாயிருக்கிறது. ஏசாயா 24 அதிகாரம் 6 வசனம்,
இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதின் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள்.
இனி உலகை வெள்ளத்தினால் அழிப்பதில்லை என்று நோவாவுக்கு தேவன் உறுதியளித்தார். இதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்விதம் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. நன்றாக கவனிங்கள், தகிக்கப்பட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அக்னியை கொண்டே தேவன் உலகத்தை அழிப்பார். 2 பேதுரு 3 அதிகாரம் 6-7 வசனங்களை பாருங்கள், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனங்களை பாருங்கள், 13-15 வரை உள்ள பகுதியிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், ஏசாயா 24:13-15 வரை, ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்ச பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கெம்பியிருப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இங்கே மீதியாயிருக்கும் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கொஞ்ச ஜனமாயிருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் சோதனையான வேளையிலே மகா உபத்திரவத்தின் நாட்களிலே தேவனை துதிப்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர்களால் மட்டுமே அவ்வாறு துதிக்க முடியும். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேலில் மட்டுமல்ல சமுத்திர தீவுகளிலும் மீதியானவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். அதாவது பூமியில் உள்ளவர்கள் புறஜாதியாரிலும் மீதியானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்நாட்களிலே தேவனை துதிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று பூமியில் உள்ள ஜனங்கள் தேவனை துதிப்பது குறிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பார்த்த 11 பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்றால் நாம் அதை எப்படி சந்திக்கப் போகிறோம்? அந்த 11 நாடுகளும் செய்த தவறுகளை நாமும் மீண்டும் செய்யாதபடி அந்த நாடுகளின் தவறுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோமா? இந்த பூமி அழிக்கப்பட போகிறது என்பதை நாம் ஒருமுறை கூட நினைவு கூறுகிறோம். ஆம், ஆண்டவருடைய நித்திய அழிவிற்கு முன்பதாக, அவருடைய வருகைக்கு முன்பதாக அனைவரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் மட்டும் அவரை அறிந்தவர்களாக நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்வது என்பது போதாது. இன்னும் அவரை அறியாமல் இருக்கிறவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பையும் வல்லமையையும் அனுபவிக்காத ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகம் கர்த்தரை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, அந்நாட்களிலே உம்முடைய நியாய தீர்ப்பு நாடுகளின் மேலே வந்ததை நாங்கள் அறிகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் ஐயா. எதிர்காலத்திலேயும் பூமிக்கு வர இருக்கிற அழிவை குறித்து ஒருமுறை கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த அழிவு வரும் என்பதாக இந்த உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்யும். உம்முடைய சுவிசேஷத்தை துரிதப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4.